மாற்கு அத்தியாயம் 10. இயேசு அந்த இடத்திலிருந்து யோர்தான் நதிக்கு அக்கரையில் உள்ள தேசத்தின் வழியாக யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். மக்கள் மீண்டும் அவரிடம் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மீண்டும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடம் வந்து, கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்வது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விவாகரத்திற்கு உரிய விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்து அவளை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, உங்களுடைய இருதய கடினத்தினாலே இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆனாலும் ஆரம்பத்திலே மனிதர்களை படைத்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதனால் கணவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவர்களும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்விதமாக அவர்கள் இருவர்களாக இல்லாமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். எனவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க வேண்டும் என்றார். பின்பு வீட்டில் இருக்கும்போது அவருடைய சீடர்கள் அந்த காரியத்தை குறித்து மீண்டும் அவரிடம் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், யாராவது தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மனைவியும் தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறொருவனை திருமணம் செய்தால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடுவதற்காக அவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை பார்த்து கோபப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ண வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. யாராவது சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வது எதினால்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, ஏமாற்றாதே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்கிற கட்டளையைப் பற்றி தெரிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடம் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவனுக்கு அதிக சொத்துக்கள் இருந்ததால் இந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றிலும் பார்த்து தம்முடைய சீடர்களை பார்த்து, செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றார். சீடர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வத்தின்மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சுலபமாக இருக்கும் என்றார். அவர்கள் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் இரட்சிக்கப்பட முடியும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனிதர்களால் இது முடியாது, தேவனால் இது முடியும், தேவனாலே எல்லாம் முடியும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு மறுமொழியாக, எனக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் வீட்டையாவது சகோதரர்களையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது குழந்தைகளையாவது நிலங்களையாவது விட்டு வந்தவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உண்மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆனாலும் முந்தினவர்கள் அநேகர் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் அநேகர் முந்தினவர்களாகவும் இருப்பார்கள் என்றார். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பயணமாக போகும் பொழுது இயேசு அவர்களுக்கு முன்பே நடந்து போனார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவருக்கு பின்னால் பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 சீடர்களையும் அழைத்து தமக்கு நடக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மீண்டும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனிதகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பண்டிதரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண தண்டனைக்குள்ளாக தீர்த்து யூதரல்லாதவர்களிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி அவரை சாட்டையினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆனாலும் 3 நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபேதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடம் வந்து, போதகரே, நாங்கள் எதை கேட்டாலும் அதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் முடியுமா என்றார். அதற்கு அவர்கள், முடியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஞானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை அருகில் வரச்சொல்லி, யூதரல்லாதவர்களுக்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களை ஆணவத்தோடு ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் யாராவது பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். உங்களில் யாராவது முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அப்படியே மனிதகுமாரனும் மற்றவர்களிடம் ஊழியம் பெற வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்க தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீடர்களும் மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் பார்வையற்ற மகனாகிய பர்திமேயு வழியருகில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடத் தொடங்கினான். அவனை அமைதியாக இருக்கச் சொல்லி மக்கள் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்பைவிட அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த பார்வையற்றவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேலாடையை கழற்றிவிட்டு எழுந்து இயேசுவிடம் வந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். அதற்கு அந்த பார்வையற்றவன், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை பெற்று வழியிலே இயேசுவை பின்பற்றி அவர் பின்னே சென்றான்.